உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மத்தியில் எழுந்தில் இருக்க கர்த்தாவே, உங்களை நாம் தியானம் பண்ணுகிறோம், உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை தொடர்ந்து நடத்துவீராய். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் நம்மத்திலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்திலே நாம் கூடுகிற பொழுது அவர் நம்மத்திலே அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு எல்லோரும் ஒரு விசை கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை இருந்து வாசிங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து வாசிங்க. ஹல்லேலூயா.
மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று.
அந்த 2 வசனத்தையும் திருப்பி வாசிங்க, 4 மைந்தையும் வாசிங்க.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி 2 விதமான வார்த்தைகளை கூறுகிறார். என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் இருக்கிற சகலத்தையும் புசிக்கலாம், சகலத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் ஒன்றை மாத்திரம் செய்யாதே, ஒன்றை மாத்திரம் செய்யாதே, நீ புசிக்கின், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீ புசிக்கிற நாள்ல என்ன செய்வாய்? சாகவே சாவாய், சாகவே சாவாய். ஆகையினால தேவன் மனுஷனை உருவாக்கி அவனை வாழ வேண்டிய ஒரு இடத்துல வைத்துவிட்டு தேவன் சொன்னது என்னவெனில், நீ எல்லாவற்றையும் செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது, நீ எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரம், ஆனா ஒன்றை மாத்திரம் செய்யாத. நான் ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து பேசல, நான் என்ன பேசுகிறேன் தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு நாம் எவ்வளவுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பது முக்கியமானது. நான் ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து பேசல, ஏதே தோட்டத்தை குறித்தும் நான் பேசல. ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆண்டவர் ஆதாமை பார்த்து, நீ இப்படி செய்யன்னு சொல்லி சில காரியங்களை விளக்கி சொன்னார். ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆதாம் செய்யாமல் போனதன் நிமித்தம் நடந்தவைகள் என்ன, பிரதிபலன் என்ன என்பது மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு இந்த பூமி சபிக்கப்பட்ட நிலைமையில இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த பூமி இந்த நிலைமையில இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை பாவமா? இன்றைக்கு நாம் பல பெரிய காரியங்களை குறித்து யோசிக்கிறோம், ஆனால் சிறியதாக சின்னதாக தேவன் கொடுத்த சில வார்த்தைகளை நாம் அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் நடக்கிறவைகள் பெரிய காரியங்களாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கண்ணுக்கும் என்னுடைய கண்ணுக்கும் சில வார்த்தைகள் சிறியதாக இருக்கிறது, லேசானவைகளாக இருக்கிறது. இது என்னப்பா இது? ஆனால் ஆதாம் கீழ்ப்படியாத ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் இன்றைக்கு பூமி இந்த நிலைமையிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது. மனுஷனாகிய உன்னுடைய, மனுஷியாக உன்னுடைய மேலான ஒரு காரியம் என்பதை மறந்து விடாதிருங்க இல்லையா? அதன் அடிப்படையிலே பூமி சபிக்கப்பட்டு பாவத்திற்கு உட்படுத்தப்பட்டு இன்று வரைக்கும் தேவனோடு மனுஷன் உறவாடுகிற முறையிலே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? நான் கீழ்ப்படியாததன் நிமித்தமாக. இன்றைக்கு நம்முடைய கரத்திலே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நம்முடைய கரத்திலே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு அநேக வார்த்தைகள் நமக்கு பிரசங்கங்களாக போதிக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள்ல நாம் அவைகளை கேட்டு கீழ்ப்படியாதது நிமித்தமாக அதனுடைய விளைவுகள் என்னதென்று சொல்லி நமக்கு புரிகிறதில்லை, நாம் அவைகளை அறிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு சில விளைவுகள் நமக்கு தெரிகிறதே கிடையாது. அது ஆண்டவர் வெளிப்படுத்துவார் சில நாட்களிலே. இல்லையா? ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கப்பா, தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. ஆதாம் கீழ்ப்படியாமல் போதன் நிமித்தமாக பூமி இந்த நிலைமைக்கு உருவாகிவிட்டது, மனுஷனுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு உருவாகிவிட்டது இல்லையா? நடந்ததின் பிற்பாக, கீழ்ப்படியாது போனதின் பிற்பாக அது எது என்று சொல்லி விசாரிப்பதில் அர்த்தமில்லை. சொல்லுகிற பொழுது, வார்த்தை வருகிற பொழுது மரியாதை இந்த விஷயத்திலே நாம் மெச்சிக்கொள்ளலாம். பாரு, நான் உமக்கு அடிமை என்று சொல்லி சொன்னான். வந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள சரியானவைகள் அல்ல, வந்த வார்த்தைகள் மரியாதைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு சரியானவைகள் அல்ல. அவள் வாழ்ந்த காலத்திலே, அவள் வாழ்ந்த நாட்களிலே, அவளுடைய பூமியில் அந்த நேரத்திலே அந்த வார்த்தைகள் அங்கீகரிக்க கூடியவைகளாய் இராமல் இருந்தாலும் அவள் சொன்னது என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவர். இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், நமக்கு பிரசங்கப்படப்படுகிற வார்த்தைகள், நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு விருப்பம் என்று சொன்னா தான் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நமக்கு அது சரியாக இருக்க வேண்டும், நன்மையாக இருக்க வேண்டும், கேட்கதற்கு ரம்யமாக இருக்க வேண்டும், அப்பதான் நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். சில வார்த்தைகளை தள்ளிவிடுகிற பொழுது தேவனும் அவர்களை தள்ளிவிடுகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆதாம் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கவில்லை. இன்றைக்கும் அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? இன்றைக்கு ஆண்டவர் இறங்கி நின்று அசாதாரணமாக தங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். எல்லா காலங்களிலையும் தேவன் பேசுகிற விதம் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் பேசுகிற விதம் வெவ்வேறாக இருக்கிறது என்பதையும் மறந்து விடாதிருங்க. வழங்குறதா, ஆண்டவர் வேதத்திலே பல விதத்திலே ஜனங்களோடு பேசியிருக்கிறார். பலரை வைத்து பேசியிருக்கிறார், அவரே பேசியிருக்கிறார், பல காரியங்களை வைத்து தேவன் பேசியிருக்கிறார். ஆனால் ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், என்ன தெரியுமா? எல்லா வேளைகளிலையும் கர்த்தர்தான் நம்மளோடு பேசுகிறார், தேவன்தான் எங்களோடு பேசுகிறார், ஆண்டவர் தான் எங்களோடு பேசுகிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆதாம் அவன் கீழ்ப்படியாததன் நிமித்தமாக இந்த பூமி என்னத்துக்கு போய்விட்டது? சாபத்துக்கு போய்விட்டது. பாருங்க, இன்னைக்கு நான் உங்களை பாட்டு கேட்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைகளை அங்கீகரிக்காமல் போகிற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்காமல் போகிற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் புறக்கணிக்கிற பொழுது, நமக்கு தெரியாமலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சந்ததி மத்தியிலே எவ்வளவு மாற்றங்கள் உருவாகிறது என்பதை நீ எவ்வளவுக்கு புரிந்து கொள்றாயோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தள்ளிவிடுகிற பொழுது ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை மறந்து விடாது. எல்லா நேரத்திலையும் நல்லாக இருக்காது தேவ வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கைகளையும் நாம் அறிந்து கொண்ட தேவ வசனங்கள் எல்லா வேளைகளிலையும் எங்களுக்கு ரம்யமாக இருக்கவில்லை, எல்லா வேளையும் நமக்கு அது ஏற்றதாக இருக்கவில்லை, எல்லா வேளையும் அது எங்களுக்கு விருப்பமாக இருக்கவில்லை. ஆனால் அவைகளையும் நன்மை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 48வது அதிகாரம், ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 48:18.
என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும்.
என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். வேத வசனங்களை கவனிங்கப்பா. இன்னைக்கு நாம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி வேதத்தை கொண்டு அலைந்து திரிகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்பதில்லையே, தேவ வசனத்தின்படி நடப்பதற்கு துடிப்பதில்லையே, தேவ வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறதில்லையே, தேவ வசனத்தை நாம் அங்கீகரிப்பதில்லையே. கவனிப்பாயானால் சமாதானம் நம் வாழ்வை சூழ்ந்து கொள்ளுமா? அப்படியானால் நம் வாழ்க்கையில அடிக்கடி சமாதானங்கள் பறிக்கப்பட்டு போகிறதற்கு காரணம் என்ன? அடிக்கடி நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில சமாதானங்கள் குறைந்து போவதற்கு காரணம் என்ன? திடீரென்று பார்த்தா சமாதானம் இல்லைன்றோம், திடீரென்று பார்த்தா புலம்புகிறோம், திடீரென்று பார்த்தா அலறுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்க. தேவ வசனங்களை கவனிங்கப்பா, தூக்கி வைத்து அலசி பாருங்க தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார். நான் எவ்வளவுத்துக்கு அதற்கு கீழ்ப்படுகிறேன், நான் எவ்வளவுத்துக்கு அதன்படி வாழுகிறேன். ஐயா, தேவன் வருகிற நாளில் நாம் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிற விதத்தை வைத்து தேவன் நம்மளை நியாயம் செய்வதில்லை. தேவனுடைய வார்த்தையின்படி எவ்வளவுக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் தேவன் நம்மளை விசாரிப்பார் இல்லையா? தேவ வார்த்தை நம்மளை நேரே தேவனுக்கு முன்பாக வைத்து விசாரிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கலாம். இன்னைக்கு நாம் எதை கவனிக்கிறோம், என்னத்தை கவனிக்கிறோம், யாரை கவனிக்கிறோம், எவரை கவனிக்கிறோம், எதை நோக்கி பார்க்கிறோம், வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்துக்கள் வேத வசனத்தை புலம்புகிறதை விட அடுத்தவர்கள் பிரச்சனையை புலம்புறது தான் ஏராளம். ஆனால் வேத வசனத்தை புலம்பி அதிலே ருசிகானவர்கள் இன்றைக்கு அற்பமாய் சொற்பமாய் மாறிவிட்டார்கள். வேத வசனத்தை ரசித்து ருசித்து சாப்பிடுங்க பார்க்கலாம். நாலு பேர் சேர்ந்திருந்து வேத வசனத்தை எடுத்து வைத்து அதை சாப்பிடுங்கப்பா. இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா வயது போனவர்கள்லாம் சேர்ந்து இருந்து வெத்தலையும் பாக்கும் போட்டு அரைச்சி துப்பு துப்புன்னு சொல்லி துப்பி ஊர்க்கதையை சேர்த்து கதைக்கிறது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாறுகிறார்கள். வேத வசனத்தை சாப்பிடுங்க, அதை சேர்த்து துப்புங்க, அதை சேர்த்து சாப்பிடுங்க, அதை குறித்து இல்ல. ஆனால் சமாதானம் குறைந்து போய்விடுகிறது, அடிக்கடி சமாதானம் இல்லாமல் போய்விடும். ஐயா நீ தேவ மனுஷனாய் இருந்து, நீ தேவ மனுஷியாய் இருந்து தேவனோடு உறவாடி கொண்டால் உன் சமாதானத்தை எவராலும் எடுக்க முடியாது. ஏயா அடிக்கடி சோர்ந்து போகிறீங்க, ஏன் அடிக்கடி அங்கிங்க நிக்கிறீங்க, ஏன் அப்படி இப்படி நிக்கிறீங்க? தேவ வசனத்தை நீ கவனித்தாயானால் அது நலமாயிருக்குமே. அது உன் வாழ்வுக்கு, உன் சந்ததிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் சபைக்கு அது நலமாயிருக்குமே ஐயா. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலியை போலும் இருக்குமா? என்ன ஆசீர்வாதம் பாருங்க. தேவ வசனத்தை கை கொள்ளுகிறது நிமித்தம் சமாதானம் நதியை போல ஓடுதாம் ஐயா. என்ன அருமையான வார்த்தைகள் தெரியுமா? இன்னைக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்லி உலகத்துல புலம்புகிறாங்க, அது ஒரு பிரச்சனை. ஆனா சபைக்குள்ள இருக்கிறவனும் சமாதானம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீ கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதை விட்டு ஏதோ கவனித்துக் கொண்டு இருக்கிறார். தேவ வசனத்துக்கு பயப்படுகிற மனுஷனை தேவன் நோக்கி பார்க்கிறவ. தேவ வசனத்தை பயப்படுகிற மனுஷன் தன் காரியத்தை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், தேவன் எல்லாவற்றையும் நடத்தி செல்வார். நன்மையோ தீமையோ, யோபு சொன்னது போல நன்மையோ தீமையோ அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், நாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையினாலே தேவ வார்த்தைக்கு நடுங்குங்க, தேவ வசனத்துக்கு நடுங்குங்க. இன்னைக்கு நான் வந்து உங்களை பார்த்து பிரதர் நீங்க செய்தது தப்பு என்று சொல்லிச்சுன்னா துள்ளுறீங்க. ஆனா அதே காரியத்தை தேவன் வந்து நீ செய்தது தப்புன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு நான் வந்து சிஸ்டர் அப்படி செய்யாதுங்கன்னு சொல்லிச்சுன்னா முழுசுறீங்க. அதே காரியத்தை தேவன் வந்து நாளைக்கு இங்க வாமா இது சேதத்தை தப்புன்னு நான் என்ன செய்ய போறீங்க? தேவ வார்த்தையை கவனி, தேவ வசனத்தை கவனி, அதற்கு நடுநடுங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கலாம்ப்பா. அது உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது, உன் பிள்ளைகளுக்கு நல்லது, உன் சந்ததிக்கு நல்லது, உன் சபைக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது. தேவனுடைய வார்த்தையை கவனி நலம். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பேர் நன்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும்.
வாசிங்க.
பாவினோலிருந்து புறப்படுங்கள், கல்தேற விட்டு ஓடி வாருங்கள்.
கற்ற திரும்பி வாசிங்க. அப்பொழுது
உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும்.
ஆசீர்வாதம் எங்கே தங்கி இருக்கிறது? ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிற பொழுதுதான். ஆனால் எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷனுடைய வார்த்தை, ஒரு தேவ வார்த்தையை நாம் கை கொள்ளுவது என்பது லேசானது கிடையாது. கஷ்டமான துன்பமான வேளையிலையும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதின் அடிப்படையில் தான் தேவ ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது என்பதை மறக்காதீங்க. நாம எல்லாரும் என்ன, எல்லாம் ஏற்றதாக இருந்தா தான் நாம் கை கொள்வோம் தேவ வசனத்தை. ஆனால் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சிலரை பார்த்து சொல்ற, இப்பொழுது நீங்க வார்த்தைக்கு இடம் கொடுங்க, வசனத்துக்கு இடம் கொடுங்க, நான் சொல்றதுக்கு இடம் கொடுங்க, நான் பேசுகிறதை கேளுங்க, அது எல்லாத்துக்கும் நாளைக்கு நன்மையாக இருக்கும். இல்ல நடந்தா நன்மையாகத்தான் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற கிறிஸ்தவம், கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தில் நாம் இருக்கிறபடியினால் தேவ வார்த்தைகளை நாம் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. தேவ வசனத்தை நாம் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. வார்த்தையின்படி நாம் நடக்க முடியாமல் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி நாம் பேச முடியாமல் இருக்கிறது. பிரியலே, நான் இங்கே பேசினா இல்லையான்னு சொல்லி, இதுவரைக்கும் நாம் வேத வசனத்தை எடுத்து வச்சு ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகளை எல்லாம் முடிமான அளவுக்கு நான் கைப்பற்றிட்டேன், நான் அதன்படி நடக்கிறேன் ஆண்டவரே, அதை நான் செய்து முடிச்சிருவேன் ஆண்டவரே, இல்ல 80% 90% வார்த்தையின்படி நான் நடக்கிறேன்னு சொல்லி நம்மளால தைரியமா சொல்ல முடியல. ஆனா நாம் சொல்றோம், நாம் அழைக்கப்பட்டது அதன்படி மாறுவதற்கு, அதன்படி நடப்பதற்கு என்று சொல்றோம். இன்னும் 10 வருஷத்துல 5 வருஷத்துல நம்மளோட வாழ்க்கை முடிய போகிறது. எப்பதான் அப்படி மாற போறோம்? ஆனா ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் 50 வருஷம் ஆகிறது. இன்னும் வாழப்போகிற காலம் 10 வருஷமோ 15 வருஷமோ யாருக்கும் தெரியாது. ஆனா நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். பாருங்க, அந்த வசனத்தை நாம் கேட்டு அதன்படி அந்த வசனத்தின்படி வாழுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறதுக்கு நாம் சங்கீதம் 119 165 வாசிங்கள். சங்கீதம் 119 165 வாசிங்கள்.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
ஐயா, சமாதானத்தை காணல. நீ திடீரென்று பார்த்தா எங்க போற சமாதானமே இல்லை. கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு துன்பமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உம்முடைய வேதத்தை நேசிக்கிற மனுஷனுக்கு. மனுஷருடைய வாழ்க்கையிலே 1000 பிரச்சனை வரும், 1000 பிரச்சனை போகும். ஆனால் அதன் மத்தியிலையும் நாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறோமா, அல்ல அவட்ட படுத்து நித்திர கொள்றோமா? வேணாண்டவரே, வேணாண்டவரே. இன்னைக்கு அநேகரை காணல பாருங்க, இன்னைக்கு அநேகரை காணல. இன்னைக்கு வேலை இருந்திருந்தா இவ்வளவு பேரும் வீட்டில் இருந்திருப்பாங்களா? யதார்த்தமான கேள்வி நான் கேட்கிறேன். நானும் வேலை செய்கிறவன், அதனால எனக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன்னு சொல்லி. இன்றைக்கு வேலை இருந்தா இன்றைக்கு ஆராதனைக்கு வராத அவ்வளவு பேரும் வீட்டில் இருந்திருப்பாங்களா? வணங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, இதை விட சினையான காலத்தில் அவன் சொல்றான், டாக்ஸி அடிச்சு வாங்கறான் வேலைக்கு, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது என்றான். ஆனா ஆராதனைக்கு இன்றைக்கு அநேகர் இல்ல. இதை குறித்து நாம கலைக்க முடியாது. என்னண்டா சினையன்றது? டக்குன்னு சினையை போட்டுட்டு போக வேண்டியதா? வணங்குறதா? தேவனுடைய வேதத்தை நாம் எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறோம்? வேத வார்த்தைகளை நாம் எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறோம்? நமக்கு கரத்திலே கொடுக்கப்பட்டதுனால இதனுடைய வலிமை நமக்கு தெரியாமல் போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் கரத்திலே கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேலருக்கு வேதம் கரத்தில் கொடுக்கப்படவில்லை. எனக்கும் உனக்கும் கொடுக்கப்பட்ட கிருபையினாலே நாம் அதற்குரிய பயம் இல்லாமல் திரிகிறோம். பயம் இல்லை. இன்னைக்கு ஆராதனைக்கு வராதவர் ஒவ்வொருத்தர் அவன் பிரதர், உங்களுக்கு தெரியுமா, ட்ரெயின் இல்லாம போயிட்டு, அது இல்லாம போயிட்டு, சினே நடுவில் இருந்துச்சு, சரக்கு விளப்பாத்த. இந்த கதை நாம ஜெர்மன்ல வந்த நாள்ல இருந்து கேட்கிற கதை. விந்தத்தரசத்துல இருந்து குளிர்ந்து நான் என்ன சொல்றது? இதுக்கு கத்தருக்கு நாம் எவ்வளவுத்துக்கு பயப்படுகிறோம்? நான் நினைச்சு இன்னைக்கு எல்லாரும் லேட்டா உங்களுக்கு தெரியுமா, முன்னுக்கு ஊழியர் பொடிப்பல் எல்லாம் வந்து நான் வர விட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு. பொடியலுக்கு இருக்கிற ஒரு ஒழுங்குமுறை கூட பெரிய பெட்ரோலுக்கு இல்லாமல் போகிறது. நான் வச்சு நான் தான் இன்னைக்கு லேட்டா வரணும்னு ஓடி வந்தா எல்லாம் முடிந்து விட்டது. அவங்க எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க இங்க. ஆனா முதிர்ந்தவர்கள், வயது சென்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறோம்? கத்தருக்கு பயப்படுங்க. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எல்லாவற்றிலையும் கருத்தும் கண்ணியமாக இருப்பான். எதை குறித்தும் அவன் கவலைப்பட போறது கிடையாது. ஏன்? கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். தேவன் சீக்கிரமாய் வர. இன்றைக்கு உலகம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே தலைநகரமாக என்ன செய்வது, மாற்றுவதுன்னு சொல்லி ட்ரம்ப் அறிவித்தபடியினால உலகம் எல்லாம் கடகட 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 நின்றிருக்கிறது. அடுத்த பிரச்சனை, 3வது உலக மகா யுத்தம் வரப்போகுதா என்ன? முஸ்லீம் தேசங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் பேசுகிறார்கள், கிறிஸ்தவ தேசம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களே ஏதோ பேசுறாங்க. என்ன நடக்க போகிறது? கிறிஸ்தவ தேவன் வருகை சீக்கிரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவன் அவன் சமாதானமாக சந்தோஷமாக தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பாயா? உலக காரியத்தையும் அதையும் இதையும் பக்கத்து வீட்டு காரியங்களையும் பேசிக் கொண்டு உனக்கும் எனக்கும் பரிதாபமான நிலைமை வந்துவிடாத படிக்கு பாதுகாத்துக்கள். இந்த கிழவி முடித்து எவ்வளவு பேர் தேவ வார்த்தைகளை குறித்து பேசினீங்க ஒருவரோடு ஒருவர்? எத்தனை பேர் மற்றவருடைய பிரச்சனையை பேசுனீங்க இந்த கிளம்பு முழுத்துல. கர்த்தருடைய வருகைக்கு இப்படி ஆயத்தம் பண்ண முடியாது நம்மளை. கர்த்தருடைய வருகைக்கு வேத வார்த்தையின்படிதான் நம்மளை ஆயத்தம் பண்ண முடியும். இந்த கிளம்பு முழுத்துல நான் உங்களோட யாருக்கும் வந்து அவரை பற்றி இவரை பற்றி பேசியிருந்தா தயவு செய்து நீங்க எனக்கு வந்து சொல்லுங்க. இந்த கிளம்பு முழுத்துல உங்ககிட்ட வந்து யாராவது குறிச்சு பேசுனா சொல்லுங்க. தேவ வார்த்தையின்படி வாழுங்க, தேவ வசனத்துக்கு பயப்படுங்க, தேவ வார்த்தைக்கு கீழ்படுங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு,
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு
மிகுந்த சமாதானம் உண்டு,
மிகுந்த சமாதானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு நல்ல சமாதானம் இருக்குது. ஆனா மற்றவருடைய காரியங்களை யோசிக்கிற போது எனக்கு அது பிரச்சனையாக மாறுங்க. எனக்கு எனக்கு நான் அதனால நான் எல்லாம் வேதத்தின் படி அச்சுவர ஆணிவரியா நடக்கிறேன்னு நான் பிரசங்கிக்கலப்பா. நான் என்ன சொல்றேன்னுச்சுன்னா எனக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது, அதை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அது இல்லைன்னு சொல்லிச்சுனா நம்முடைய வாழ்வு கோணம் மாறிவிடும். வழங்குறதா 165 வாசிங்க திருப்பி. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் கிடையாது. இடரை விழ மாட்டான், இடரை விழுந்துட மாட்டான், தள்ளாட மாட்டான். ஏன்? நான் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறேன், கர்த்தர் எழுதி தந்த முத்துக்களை நேசிக்கிறேன், கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்படுகிறேன் ஐயா. அதன்படி நடக்க நான் முயற்சி எடுக்கிறேன், அதன்படி வாழ நான் முயற்சி எடுக்கிறேன், அதன்படி பேச நான் முயற்சி எடுக்கிறேன். 2 Kings 5:14 வசனத்திலிருந்து வாசிங்க. 2 Kings 5:14 வாசிங்க.
அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 times முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
குஷ்டரோகியோடு வந்த மனுஷனுக்கு தேவ மனுஷன் ஒரு வார்த்தை கொடுக்கிறான். என்ன தெரியுமா, நீ 7 times என்ன செய்ய வேண்டும், மூழ்கி எழும்ப வேண்டும் என்பது வார்த்தையாகும். 7 times நீ மூழ்க வேண்டும் என்பது தேவனுடைய மனுஷன் அந்த மனுஷனுக்கு நாமானுக்கு கொடுத்த வார்த்தையாகும். வழங்குறதா, இந்த 7 times நீ மூழ்க வேண்டும் என்றதிலே அவன் 6 times மூழ்கி எழும்பி இருந்தாலும் இந்த மனுஷன் அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுபட்டிருக்கவே முடியாது என்பது வேதை வாக்காகும். நமக்கு இதுவரைக்கும் வேதம் வாசித்தவர்கள் நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடும். என்ன நடந்தது, சொன்ன வார்த்தைகளை அப்படியே செய்யாததுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், அநேக பதில்கள் தேவனிடத்திலிருந்து வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போகிறது. ஏன், சொன்னபடி எதையும் செய்வது கிடையாது. தேவ மனுஷன் தானே சொல்லிவிட்டான்னு சொல்லி அதையும் நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நம்முடைய வாழ்வுக்கு நன்மை வருவதற்கும் நம் பிரச்சனைகளுக்கு பதில் உருவாவதற்கும் அநேக காரியங்கள் நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் நாம் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம் என்பதை மறந்து விடாதீங்க. எனக்கு ஏற்றதென்று சொன்னா நான் செய்வேன், எனக்கு விருப்பம் என்று சொல்லி சொன்னா நான் செய்வேன், எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னா நான் செய்வேன். ஐயா, ஆசீர்வாதம் தேவை என்று சொல்லி சொன்னா, அல்லாவிட்டால் நன்மை வர வேண்டும் என்று சொல்லி சொன்னா, இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஐயா, நான் இதை குறித்து பேசினேன் இல்லையா, கடந்த முறை கிறிஸ்துவின் சுபாவத்தை குறித்து பேசினேன் இல்லையா. ஆகையினாலே இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நாகம்மாளுக்கு வருத்தம், துன்பம், வேதனை, குஷ்டரோகம் போக வேண்டும். ஆனால் அவன் அவன் சொல்றான், அவன் படைத்தலைவன், அவன் பெரிய மனுஷன், நான் யாரு, நான் பெரிய தலைவன், நான் இப்படி போய் குளத்துல 7 times மூழ்கணுமா, சுகம் வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா நான் மூழ்கித்தான் ஆக வேண்டும். பாருங்க, நமக்கு சுகம், நமக்கு ஆறுதல், நமக்கு சமாதானம் தேவை என்று சொன்னா வேதம் நமக்கு கற்பிக்கிறதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். வேற வழி அல்ல, வேற வழி அல்ல. நான் பெரிய அனுபவம் வாய்ந்தவன் கிடையாது பாருங்க, ஆனாலும் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, தேவ வார்த்தையின்படி கண்ணை மூடிக்கொண்டு நேராக நடந்து போ, சொல்லுகிறதை அப்படியே செய்து நடந்து கொண்டே போ, பரலோகம் கிட்டவாக வந்துவிடும் பாருங்க. பரலோகம் நமக்கு கிட்டவாக வந்துவிடும் பாருங்க. அக்கமும் இக்கமும் பார்த்து பார்த்து நடந்தால் நடக்கிற தூரமும் அதிகமாக இருக்கும், பரலோகமும் அங்கால போய்கொண்டே இருக்கும் பாருங்க. ஆகையினால கண்ணை மூடு, தேவ வார்த்தையை பார், அதன்படி நட, அதன்படி நடந்து சார் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசுகிற பொழுது ஒவ்வொரு கால்கள் தூக்கி வைக்கிற பொழுது இது சரியா இது பிழையா இதுல நன்மை என்ன இதுல தீமை என்ன என்பதை சிந்தித்து நடவுங்கள் சிந்தித்து நடவுங்கள். நாகம்மானுக்கு நாகம்மான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினார் அவருடைய குஷ்டம் போய்விட்டது பாருங்க. இன்னைக்கு குஷ்டரோகம் போகவே போகாது பாருங்க. இன்னைக்கு குஷ்டத்தில பல குஷ்டங்கள் இருக்கிறது. எல்லாரும் என்ன குஷ்டரோகத்துல தெரிந்த ஒரு குஷ்டம் என்ன தெரியுமா? இந்த அழுகி அழுகி விழுகிறது, மனுஷன் அப்படியே செத்து போய் விடுவான். இதைத்தான் குஷ்டம் என்று சொல்லி ஜனங்கள் நினைத்து இதையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். குஷ்டம் என்பது பல விதத்தில் இருக்கிறது, பல விதத்தில் இருக்கிறது. வழங்குறதா? மோசைக்கு விரோதமாக அவருடைய சகோதரி பேசினா அவளுக்கும் குஷ்டம் தான் உருவானது. அது இந்த குஷ்டத்துக்கும் அந்த குஷ்டத்துக்கும் வித்தியாசம். வழங்குறதா? ஆகையினாலே வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்கப்பா. அது எங்க இருந்து வருகிறது என்பது உனக்கு தேவையில்லை. அது காகம் கொண்டு வந்தாலும் சரி, புறா கொண்டு வந்தாலும் சரி, வசனம் வருகிறதா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ வார்த்தை எங்க இருந்து வருகிறதுன்னு ஏன் தெரியுமா? வசனம் என்னுடையது கிடையாது, வார்த்தை என்னுடையது கிடையாது. நாம வார்த்தை என்ன செய்கிறோம்? இந்த பாருங்கப்பா இதுல எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று சொல்லி போதிப்பதற்கு தேவன் சபையிலே ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். ஆனால் வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? வார்த்தை எழுதினவர் யார் தெரியுமா? இந்த வார்த்தை எங்களுடைய கரங்களில் கொடுத்தவர் யார் தெரியுமா? அவரின் ஆண்டவர். அந்த வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையருடைய கடமையாக இருக்கிறது. உன் வாழ்வின் என் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காய் என்பதை மறந்து விடாதீங்க. எவ்வளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? வார்த்தைக்கு வெளியில நின்று கதையாதீங்க, அதுல பிரயோசனம் இல்லை. வார்த்தைக்கு வெளியில நின்று கதைப்பதில் பிரயோசனம் இல்லை. விளங்குறதா? பகிரி விடுறது, பேசுகிறது, சிரிப்பது, அது வேற பிரச்சனை பாருங்க. ஆனா உண்மையாக ஒரு காரியத்தை நாம் பேசுகிற பொழுது வார்த்தைக்கு வெளியே நின்று பேசி எந்த பிரயோசனமும் கிடையாது, எந்த பிரயோசனமும் கிடையாது. யாருக்கும் அது நன்மை கிடையாது, தேவராஜ்யத்துக்கு நன்மையே கிடையாது. 14 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் எழுதனம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி.
ஏழு தடவை மூழ்கி எழுப்பின உடனே என்ன நடந்தது தெரியுமா? ஆசீர்வாதம் உருவாயிட்டு, ஆசீர்வாதம் உருவாயிட்டு. 7 தடவை மூழ்கப்பா, எங்க ஜோர்தான்ல 7 தடவை மூழ்கி எழும்பு. ஆண்டவர் யோசுவாவை என்ன தெரியுமா சொன்னாரு? எரிகோவை சுத்தி வா, 7 தடவை மூழ்கி எழும்பு, எரிகோவை சுத்தி வா. உடனடியாக பதில் கிடைச்சுதா இல்லையா? நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில நமக்கு அதை கீழ்ப்படுகிறது இல்லாதபடினால அநேக காரியங்கள் நமக்கு கிடைக்காம போகுது தெரியுமா? யுத்த வீரன் யோசுவாவுக்கு ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்றது கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? எரிகோவை சுற்றி ஆண்டவரே யுத்தம் பண்றது அப்படி இப்படி பண்ணணும் ஆண்டவரே, 4 குரூப்பை உள்ளுக்கு போன்னு சொல்லணும் ஆண்டவரே, மதில் எப்படி பாயறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே நீ 7 தடவை சுற்றி வாப்பா. எங்க சுற்றி வா? எரிகோவை சுற்றி வா. எப்படி சுற்றி வா? மியூசிக் போட்டுட்டு வா. அடி அடி என்று அடிச்சுக்கொண்டு போர் எல்லாம் முன்னுக்கு சுத்திட்டு. ஆண்டவரே இவங்க எல்லாம் போர் வீரர்கள், இவர்கள் எல்லாம் வேர்ஷிப் டீம் கிடையாது, இவங்க எல்லாம் பாட்டு டீம் கிடையாது. ஆண்டவரே இதெல்லாம் யுத்த வீரர்கள். யோசுவா ஒன்றுமே சொல்லல பாருங்க. என்ன தெரியுமா சொன்னா? எல்லாம் நில்லு, சுற்று ஒன்றுக்கு பின்னால உண்டாக. எங்க? எரிகோவை சுற்று. மேல இருந்தோம் பார்த்து சிரிச்சான. சுத்துறாங்க. பலருக்கு நாம் நடக்கிற விதங்கள் வைத்தியமாய் தெரியலாம், பலருக்கு நாம் செயல்படுகிற விதங்கள் கோலைகளாகவும் தெரியலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதுதான் ஆண்டவருக்கு முக்கியம் என்பதை மறந்து விடாதீங்க. தேவ வார்த்தைக்கு நடுங்குகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்பது ஆண்டவர் அடுத்த நாள் தான் காட்டுவார். எரிகோ விழுந்தது பாருங்க, ஒரு கல்லின் மேல ஒரு கிளை எல்லாம் விழுந்து நொறுங்கியது பாருங்க. யோர்தானில் நாகமான் மூழ்கு எலும்பு, 7 தடவை நீ மூழ்கணும் இல்லையா? சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறதே கிடையாது, சின்ன சின்ன காரியங்கள். ஆனால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் அவைகளை கவனித்துக் கொண்டு இருக்கிறவர். தேவன் சிறிய காரியத்திலும் கவனமாக இருக்கிறவர். கவனமுள்ளவர்களாக இருங்கப்பா, கவனமுள்ளவர்களாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கவனமுள்ளவர்களாக இருங்க. ஏதோ சின்ன காரியம் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்காதீங்க. யாத்ராமம் 15:26 வாசிங்கள். 15:26 வாசிங்கள்.
நீ என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவியொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணே வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்.
என்ன வசனம் பாருங்க, என்ன வசனம் இது! எவ்வளவு பயங்கரமான ஒரு வலிமையான வசனம் தெரியுமா! இதை சிந்திப்பவன் யார்? இதன்படி நடக்க துடிப்பவன் யார்? இன்னைக்கு தேவ ஜனங்கள் வசனத்தின் மேல இருக்கிற பசியை மறந்து விடுகிறார்கள். தேவ வசனம் இன்னைக்கு நம்மகிட்ட அநேக பைபிள் இருக்கிறது, பைபிளின்படி நடக்கிறது தான் கஷ்டமாக இருக்கிறது. என்னிடத்துல வந்து நான் நம்புற ஒரு 8-10 பைபிள் இருக்குது. டச்சில இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல இருக்கிறது, சிங்களம் தான் ஒன்று இல்லை, அதையும் சீக்கிரத்தில் கொண்டு வந்துருவேன். படிக்க தெரியுதோ இல்லையோ அதையும் கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஆனா கை கொள்ளுகிறது யார்? அதை விட குடும்ப பைபிள் இருக்கு பாருங்க, 4-5 சேர்த்தல் எல்லாம் இருக்குது. ஆனா கை கொள்ளணுமே வார்த்தைகளை. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு,
சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து.
அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்க. உங்க பார்வைக்கு இல்ல, அடுத்தவன் பார்வைக்கு இல்ல, என் பார்வைக்கு இல்ல, தேவன் எதை நினைக்கிறார் அதை செய்யுங்க.
அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து,
அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுங்க,
அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால்,
அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால்
நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன் வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்.
எகிப்தியருக்கு வந்தது ஒன்றையும் உங்களுக்கு நான் வரப்பண்ண மாட்டேன். எகிப்தியருக்கு வந்த எந்த வருத்தமும் உங்களுக்கு வராது, சோதனையும் வராது, மரணம் உங்களை சூழாது, ஒன்றுமே வராது. எப்ப நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய்க்க. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிற ஜனங்கள் எங்க? அடுத்தவர் சொல்லுகிற சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்கள் ஏராளம் பேர். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்பவர்கள் குறைந்து விட்டார்களே. தேவன் என்ன நினைப்பார்? தேவன் என்ன சொல்லுகிறார்? இன்னைக்கு இப்ப சொல்லப்படுகிற வார்த்தைகளை எத்தனை பேர் அரற வாசி கேட்கிறீங்களோ எனக்கு தெரியாது. வழங்குறதா கிறுக்கப்பட்ட சீதி மாதிரி அது விக்கி விக்கிதான் வரும் பாருங்க. அத மாதிரி வசனம் கேட்கிற பொழுது அப்படித்தான் இருப்பார்கள். நரவாசி கேட்பது, அதுக்கு விருப்பம் இல்ல விட்டுறது, அதுக்கு பின்னுக்கு தொடர்றது, கடைசியில சேர்த்து பார்த்தா ஒன்றுமே விளங்காது. வழங்காத குறிச்சு கதைச்சிட்டு இருக்கிறதுல பிரயோசனமே கிடையாது. பிரதர் நல்லா இருந்தது செய்தி என்று சொல்லுகிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எப்படித்தான் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சொல்லிட்டு போறோம். தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும். தேவன் வருகிற நாள்ல ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? நான் அடிக்கடி சொல்றது இது என் கற்பனை, இது நான் நினைக்கிறது, நீங்க எல்லாம் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லி எனக்கு இது இல்லை. ஆண்டவர் பார்த்து ஒவ்வொருத்தராக கூப்பிடும் பொழுது என்னை எப்படி கூப்பிடுவார்? என்னை கூப்பிடுகிற பொழுது எப்படி கூப்பிடுவார்? நல்ல பிரசங்கியே வாண்டுவாரா, இல்லன்னு சொல்லிச்சுன்னா போ வேண்டுவாரா, ஏன்னு சொல்லிச்சுன்னா எந்த சபையில போய் கேட்டாலும் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்கள், தேவனோடு போடுகிறோம் யாருன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் கையெத்தி வட்டிவா குருத்தோலை மாதிரி காட்டுவார்கள் எல்லாரும். நான் போவேன், நான் போவேன், நான் போவேன். யார் போறது? அவ்வளவு ஈஸியா சபைக்குள்ளே வந்து விட்டு போகிறது மாதிரி நினையாதீர்கள். பரலோகத்துக்குள்ளே போவதை நாங்கள் சபைக்கு நினைத்தால் வருகிறோம், நினைக்காட்டி வீடு இருந்து விடுகிறோம், விருப்பம் உண்டா வருவோம், விருப்பம் இல்லாட்டி வீட்டுல நின்று விடுவோம். அவருடைய வருகையில் அது சரி வருமா? கன்னிகைகளும் அருமையாக இருந்தார்கள், கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து பாடினார்கள், துள்ளினார்கள், குதித்தார்கள். கிறிஸ்துவர்கள் பொழுது 5 வரை காண யார் போவது? தேவராஜ்யத்தை கடுமையானது. வேதம் சொல்ற கர்த்தாவையும் கூடாரத்தில் யார் வாசம் பண்ண முடியும்? இங்கேயே போட்டுட்டார், இங்க கூடாரத்தில் யார் வாசம் பண்ண முடியும்? ரெண்டா எல்லாரும் கையெழுத்துறோம், வாசம் பண்ணுவேன், நான் தான் வாசம் பண்ணுவேன், நான் தான் வாசம் பண்ணுவேன். தேவ வார்த்தைகளின்படி நடப்பது. இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் தான், எத்தனை வருஷம் ஆகிவிட்டது, பல வருஷங்கள் கடந்து போகிறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி பேர் சொல்லிக்கொண்டே போறோம். கிறிஸ்துவின் ஒரு சுபாவம் நம்மிடத்தில் இருக்கா தெரியாது. கிறிஸ்துக்குள்ளே இருந்த ஒரு சுபாவம் உங்களிடத்தில் இருக்குதா தெரியாது. முழுமையாக இருக்கிறதா தெரியாது. காவாசி இருக்குதா அதுவும் தெரியாது. அறவாசி இருக்கா அதுவும் தெரியாது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யப்பா. அவருடைய பார்வைக்கு ஒழுங்காக நடந்து கொள். ஒரு கிறிஸ்தவன் தான் தேவனை நேசிக்கிறவன் சொல்லி எங்க தெரியுமா நிரூபிக்க முடியும்? 4 சுவருக்குள்ளே தான் நிரூபிக்க முடியும். நான் தேவனை எவ்வளவுக்கு நேசிக்கிறேன் என்பதை 4 சுவருக்குள்ளே தான் இருக்கு. சில வேளைகளிலே நான் இருந்து தனியே பேசுவேன். ஆக்கள் யாராவது கண்ணாங்கன்னு சொன்னா எனக்கு பைத்தியம் சொல்லி விடுவார்கள். அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் எப்படி பேசுகிறேன், ஏன் பேசுகிறேன், யாருக்கு பேசுறேன் என்று எனக்கு தான் தெரியும். சில வேளையில தனியே இருந்து பேசுவேன், கைவிரல் காட்டியும் பேசுவேன். வெளியிலிருந்து யாராவது பார்த்தா சரி இவருக்கு மண்டை கொஞ்சம் குழம்பிட்டது, என்று சொல்லிவிடுவார். ஆனால் அவருக்கு செம்மையானபடி நடங்க, தேவனுக்கு செம்மையானபடி, அவரிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? இன்றைக்கு மற்றவர்கள் எதிர்பார்க்கிறபடி வாழ்றதுக்கு துடிக்கிறோம், மற்றவர்கள் சொல்லிவிடக் கூடாதுன்னு சொல்லி பாடுபட்டு வாழறோம். ஆனால் கர்த்தர் தேவன் என்ன சொல்லுகிறார்? அவருக்கு செம்மையாக நான் நிக்கிறேனா, அவருக்கு செம்மையாக நான் வாழுகிறனா, ஒண்ணுமே தெரியாது. பாரு, இன்னைக்கு இன்னைக்கு தேவன் என்னிடத்துல வந்து, அதான் அன்னைக்கு இந்த கல்லனை குறித்து பேசினேன் பாருங்க, என்ன ஆச்சரியம் பாருங்க. கல்லனா பக்கத்துல தொங்கிட்டு இருந்தவனுக்கு ஏசு சொன்னாரு, இன்னைக்கு நீ வருவ, ஆனா இத்தனை வருஷமா பரிசுத்தவான்னு சொல்லி வாழ்ற எனக்கும் இன்னுமே அங்க போறதுக்கு விசா கிடைக்கல. கல்லனா வாழ்ந்துட்டு இருந்தவன் கல்லனா பாத்துட்டு இருந்த சபையெல்லாம் கல்லனா தான் பாக்குது, கீழே இருந்த ஜனமெல்லாம் கல்லனா தான் பாக்குது. ஆனா நீ கல்லனப்பா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்ன, நீ என்னோட இன்னைக்கு பரதேசில இருப்பார். சரியா போச்சுரா, கீழே இருந்து அவ்வளவு ஜனத்துக்கு எவ்வளவு ஏமாற்றம் தெரியுமா? இன்றைக்கும் கல்லன் என்று சொல்லித்தான் பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆனால் அவன் பரலோகம் போய்விட்டான். வழங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி, இன்னைக்கு இயேசுவை பரிசுத்தமாகவே நாங்கள் பார்க்கிறோம், நல்லது சரியானது தப்பு கிடையாது. ஆனா கல்லன் அவன் போயிட்டான். அவருக்கு செம்மையாக வாழுங்கப்பா, தேவன் நினைக்கிறபடி வாழுங்க. அவர் என்ன விரும்புகிறார்? நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் செய்யாதது ஒன்றை நீங்க எல்லாரும் செய்தேன்னு சொல்லி சொன்னா உங்களை நான் விசாரிக்க வரப்போறதே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உண்மை இல்லாதது ஒன்றை எவரும் நிரூபிக்க முடியாது. உண்மை இல்லாதது ஒன்றை எவரும் நிரூபிக்க முடியாது. செய்யாதது ஒன்றை எவரும் காண்பிக்கவும் முடியாது. கதைகள், காட்டோடு போகிற காரியங்கள் ஏறாம, என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் காட்டோடு போய்விட்டது. அங்க இருந்து வரும், இங்க இருந்து போய்விடும், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருக்கு நான் செம்மையாக இருக்கணுமே, தேவனுக்கு முன்பாக நான் ஒழுங்காக இருக்கணுமே. ஐயா, நான் சபைக்கு முன்பாக ஒழுங்காக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன், கொடுத்த போதைக்கு முன்பாக ஒழுங்காக நிற்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன், அதற்கு மேலாக என்னை உருவாக்கிய தேவனுக்கு முன்பாக நான் செம்மையாக நடக்க வேண்டுமே, சரியாக நிற்க வேண்டுமே. அவர் வருகிற பொழுது நான் போதகரை கூப்பிட முடியாது, போதகரை எனக்கு வந்து சொல்லுங்க, நான் ஊழியம் செய்த நான் சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்லுங்க, அனுதினமும் ஆராதனைக்கு வந்து எல்லாம் செய்தனே அடப்பா சொல்லுங்க என்று சொல்ல முடியாது. நான் அவருக்கு செம்மையாக இருந்தால் தூசி எழும்பு நின்று சாட்சி கொடுக்கும். ஐயா, நீங்க இவ்வளவு பேரும் வர்றீங்களோ இல்லையோ, இதுல இருந்த கதிரி எழும்பு நின்று சாட்சி கொடுக்கும். ஐயா, கர்த்தருக்கு செம்மையாய் வாழுங்க, தேவனுக்கு செம்மையாக வாழுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. கர்த்தருடைய வருகை நாளிலே அவர் விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி இருக்கிறது. விசுவாசிகள் இருந்தால் தான் விசுவாசத்தை காண முடியும். அப்ப அவர் கேட்கிறார், விசுவாசத்தை காண்பேனோன்னு சொன்னா, விசுவாசி இல்லைன்னு சொன்னா எப்படி அவர் விசுவாசத்தை காண முடியும்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசி வரையும் நாம் நிற்க வேண்டுமே. இன்னும் வருகைக்குரிய பயங்கரமான சோதனைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. பிசாசானவன் என்னும் இறங்கி தன் வேலைகளை செயல்படுத்தவில்லை. இப்பவே நம் விசுவாசம் இந்த ஆட்டம் ஆடினா, அவன் போடுற ஆட்டத்துக்கு உன் விசுவாசம் என்ன? ஐயா, என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு மனுஷன், வேதத்தை நேசிக்கிற ஒரு மனுஷன், அவன் சபையை நேசிக்கிறவனாக இருப்பான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? சபை தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. சபையில நாட்டப்பட்டவன் நாட்டப்பட்டவனாக இருப்பானப்பா. தேவ சபையில நிறுத்தப்பட்ட மனுஷன் அங்கே நின்று கொண்டு இருப்பான் பாருங்க. இன்னைக்கு தேவனை நேசிக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம் சொல்லி புலம்புகிறோம். தேவனை நேசிக்கிற மனுஷன் கர்த்தருடைய சபையிலே வைராக்கியம் உள்ளவனாய் இருப்பான். உங்க குடும்பத்தை நீங்க நேசித்தா உங்க குடும்பத்து மேல நீங்க வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், தேவனை நேசிக்கிறேன், சபையை நேசிக்கிறேன், சபைக்கு அதிசயம், திடீரென்று பார்த்தா சிறிய பிரச்சனைகளை சபையை விட்டு ஓடி விடுவார்கள். இதுதான் நீ கர்த்தரை நேசிக்கிறது அன்பா? இதுதான் அன்பா? நீ இன்னைக்கு சபையை விட்டு ஓடுவாய், நாளைக்கு கர்த்தரை விட்டு ஓடி விடுவாய். ஏன் தெரியுமா? சீஷர்களும் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? எது வந்தாலும் உண்மை விட்டு நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? இயேசுவை சிலுவையிலேயே அறையல்ல, அவரை பிடிச்சிட்டு தான் போனாங்க. சீசர்கள் சின்னாபின்னமாகி ஓடிவிட்டார். அந்த சீசர்களுக்கு தான் கால் கழுவினார் ஆண்டவர், ஆடிவிட்டார்கள். தேவனை நேசி கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் சபையில இருந்து கர்த்தர் வரும் வரைக்கும் மனவாட்டியை எடுக்கெடுக்கிற அந்த நாள் வரைக்கும் நான் இருப்பேன்டவரே, காத்திருப்பேன்டவரே, உன் வேலையை நான் ஒழுங்கா செய்வேன்டவரே. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த மனுஷன் தன் ஊழியத்திலே கடைசி வரையும் நின்று படிப்பான். இன்னைக்கு அநேகர் என்ன, ஊழியம் எங்க ஏதோ சொந்த பிரச்சனை மாதிரி எடுத்துக்கொள்றது, எங்க வீட்டு பிரச்சனை மாதிரி நினைச்சா செய்வோம் இல்லாட்டி போவோம். எனக்கும் போதகர் ஊழியத்தை தந்தார். பல காரியங்கள் இருந்தாலும் அதை விட்டு ஓட முடியாது. நான் கர்த்தருக்குள்ள நாம் அந்த ஊழியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, அது ஒழுங்காக செய்ய வேண்டியது நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து எவ்வளவுக்கு நடக்கிறாய் என்பதை காண்பிக்க. அவ்வளவு லேசானவைகள் கிடையாது. உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கை கொள்ளு. கட்டளைகளுக்கு செவி கொடுங்கப்பா, தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. என்னுடைய நடத்தை நாட்கள்லே அல்லாவிட்டா நான் கிறிஸ்தவனாக நடக்கிற நாட்கள்லே ஒரு சிலர் அனுபவம் என்ன தெரியுமா, நாம் சொல்லுகிறது தான் சரி என்று நிக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம் பேர் இருப்பார்கள். நான் சொல்றது தான் சரி, வேற எவர் சொன்னாலும் அது சரியில்லை. அப்படி நிக்கிற நிலைமையில கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்ற முடியாது. ஒரு மனுஷன் நான் சொல்றதுதான் சரி என்று நிக்கிறானோ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. 65-70 வயசுல இப்படி ஒரு வார்த்தை ஆலோசனையாக சொன்னால் ஓகே பிரதர், உங்களோட வயதுக்கு அது சரியாக இருக்கு, இது ஆலோசனை ஏற்றுக்கொள்ள கூடியதுன்னு நினைப்பார்கள். ஆலோசனைக்கு 60 வயசு தேவையில்லைங்க. சில வேளைகளில் சிறு பிள்ளைகள் சொல்லுகிற ஆலோசனையும் மேன்மையாக இருக்கிறது. ஆகையில நான் என்ன சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுநடுங்கப்பா. தேவன் கொடுத்த ஊழியங்களை கனம் பண்ணி செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது அலட்சியமாக எதுக்கும் செய்யக்கூடாது, ஏதோ தானோண்டு செய்யக்கூடாது, விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடாது, அதுக்கு பயந்து செய்யுங்க, தேவனுக்கு பயப்படுங்க. நாம் தேவனை தனிப்பட்ட விதத்துல எவ்வளவுக்கு நேசிக்கிறோம் என்பது அதை காண்பிக்கும். நான் ஊழியம் செய்யறது உங்களுக்கு அப்படி செய்யல, தேவன் எனக்கு கொடுத்தபடி நான் செய்கிறேன், ஆனா உங்களுக்கு தான் ஊழியம் செய்யணும். விளங்குறதா? இதுதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. அவர் கொடுத்தது யார் உங்களுக்கு செய்ய சொல்லி, அதான் நான் சொன்னேன் பாருங்க. கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள எவ்வளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி, நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவருக்கு கொடுத்த காரியத்தை கருத்தும் கண்ணியமாய் இருந்து நிறைவேற்றி முடிச்சார். ஏன்? ஒன்று பிதாவின் சித்தம், மற்றது உன்னையும் என்னையும் நேசித்தபடியினார். ரெண்டும் அவரை நெருக்கிட்டு பாருங்க. நேசித்தார் ஆண்டவர், பயங்கரமாய் நேசித்தார் பாருங்க. அதனாலதான் தன் உயிரியே கொடுத்தார் பாருங்க. இல்லையா, இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை நேசிக்கிறோம் இல்லையா? நாம் அவ்வளவு தூரத்துக்கு நடந்து போக முடியும். ஆண்டவரே உமக்கு அப்படி நான் மறிப்பதற்கு ரெடி, எங்க போறது, கழுத்தை வெட்டினா கட்டிட்டு போட்டுக்கும் சொல்லி இன்னைக்கு யார் சொல்ல முடியும்? ஆனா இயேசு என்ன செய்தார், உங்களுக்கு அவங்க நான் மறிக்கத்தான் வர்றேன்னு சொல்லி வந்தார். நீ நான் இன்னைக்கு சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் ரெடி, ஆண்டவரே மரணத்துக்கு ரெடி, நாளைக்கு நான் ரெடி, இன்னைக்கு எங்க போக சொல்ல புரியுது? இன்னைக்கு எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஊரக ரீதியில தெரியுமா, பல இடங்களில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல தேசங்களில் இன்னைக்கு ஓப்பனாக நடந்து கொண்டு இருக்கிறது, கொலை செய்கிறார்கள், வெட்டுகிறார்கள். ஆனால் நாங்க இங்க இருந்து கொண்டு சினே பதில் சொல்லிக்கொண்டு, குளிர் பதில் சொல்லிக்கொண்டு, கத்திரிக்கு ஆராதனை செய்யா ஊழியா, அதுக்கு ஒரு கதை சொல்லிக்கொண்டு, ஆனா அங்க கிறிஸ்தவர்கள் மறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். கத்திரிக்கா வேண்டி நான் சாகுறேன், பரவாயில்லப்பா, கொளுத்துறீங்களா கொளுத்துங்க, வெட்டுறீங்களா வெட்டுங்க என்று போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா நாங்க இங்க இருந்து கொண்டு நல்லா மியூசிக் எல்லாம் போடுங்களாண்டு போட்டு பாட்டு எல்லாம் படிச்சு ஆடி பாடிக்கொண்டிருந்து அதுக்குள்ள நின்று கொண்டு நம்முடைய கதைகளும் காவியங்களும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 26 வசனம்.
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு.
சத்தத்தை கேளுங்கப்பா, தேவ சத்தத்தை கேளுங்க. யோ, நீ தேவ பிள்ளை என்று சொல்றாயா, காத்திருந்து ஜெபம் பண்ணு, அவருடைய சத்தத்தை கேள், அதன்படி நட. வாசிங்க,
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில்
சோதனையும் உனக்கு முன் குடும்பத்துக்கு முன் சந்ததிக்கு நான் வர விட மாட்டேன். தேவ வார்த்தைக்கு கீழ்படிங்க, தேவ வசனத்துக்கு கீழ்படிங்க. தேவன் ஒன்றையும் உங்களுக்கு வரவிட மாட்டார், உங்களுக்கு எதையும் வர தேவன் விட மாட்டார், அவர் உங்களுக்கு முன்பாக நிற்பார். அல்லது நினைக்கிறேன் போன முறை கேளில்லே, தேவன் உனக்கு முன்பாக செல்லுகிறார் என்று சொல்லி ஒரு செய்தி பேசுறேன். அவர் உனக்கு முன்பாக போகிற பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா, அவசியம் இல்லை. உனக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் விட்டு புறப்பட்டு கொண்டு வருகிற பொழுது ஒரு பக்கத்துல சிவந்த சமுத்திரம் நின்றுச்சுது, மற்ற பக்கத்துல மலைகள் இருந்துச்சுது, பின்னுக்கு பார்த்தா பார்வன் திரட்டிட்டு வர்றான். வழங்குறதா? யார் அவங்களுக்கு முன்பாக போனது தெரியுமா, கர்த்தர் சென்றார் பாருங்க. அப்ப நான் கேட்கிறேன், தேவன் உனக்கு முன்பாக சென்றார், ஐயா செங்கடல் தரையை போல நடந்து போனாங்களா? அது செய்தி இல்லாத இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினபடினால அதை நான் அவர்களுக்கு வாசித்து சொல்லிவிட்டு கடந்து சென்றேன். ஐயா செங்கடல் நிக்குது, மலைகள் நிக்குது, பார்வன் பின்னுக்கு வட்டுறன்னு ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருக்குது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செம்மையாய் நடக்கிற மனுஷனுக்கு முன்பாக போகிற ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தர் என்பதை மறந்து விடாதேயா. கர்த்தரை நம்பாதவர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடவாதவர்களும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். கர்த்தரை தன் பலமாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் கண்மலையாக நினைக்கிற மனுஷன், செங்கடன் மத்தியிலையும் தேவன் வழியாக மாறுவார் என்று சொல்லி நம்பி நடப்பான் என்பதை மறந்து விடாதிருங்க. எகிப்தியருக்கு வந்தது எதையும் உனக்கு வரவிட மாட்டாரப்பா, வரமிட மாட்டார். அழிவு உன்னை சேதப்படுத்தாது, வாதை உன் கூடாரத்தை அணுக விடமாட்டார். தேவன் உன்னோடு இருப்பார், உன் குடும்பத்தோடு இருப்பார், உன் சந்ததியோடு இருப்பார். தேவன் உன்னோடு வருவாரப்பா. எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை கேட்டு கவனித்து நடக்கிற மனுஷன், செம்மையாய் அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனுஷன், ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவனோடு இருப்பார் பாருங்க, எத்தனை வருஷம் நாம் வாழ போகிறோம்? இன்னும் எத்தனை வருஷம் இன்னும் ஓட போகிறோம்? காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது, உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது, நடத்தைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது, தேவனுடைய வருகை அதன் அடையாளங்கள் பொறிக் கொண்டு இருக்கிறது. எத்தனை வருஷம் இன்னும் இந்த வாழுகிற சொற்ப நாளுக்குள்ளே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு செம்மையானவைகளை செய்து வாழ்ந்து உங்க ஓட்டத்தை முடிய. அப்பொழுது தேவன் எகிப்திற்கு வந்த எந்த வாதையும் உங்களுக்கு வரவே விடமாட்டாராம். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:3 வாசிங்கள்.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மட்டும் உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது.
தேவன் இந்த விதத்துல உன்னை எப்படி என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிங்க. 103 வாசிங்க.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
உன்னை
கிருபையினாலும் இரக்கங்களினாலும்
முடிசூட்டி
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது.
திரும்பவும் வாழ வயது போல் மாறிவிடுமாம். எப்பொழுது தெரியுமா? தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, தேவ வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது, தேவ வார்த்தையின்படி நான் நடக்கிற பொழுது தேவன் என்ன செய்வார் தெரியுமா? எங்களது எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து எங்களை திரும்பவும் பலவானாக மாற்றுவார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினாலே தேவனுடைய வார்த்தையை கவனிங்க, அதன்படி நடப்பதற்கு துடிங்க, அந்த வார்த்தையின்படி கை கொள்வதற்கு துடிங்க இல்லையா? அந்த வார்த்தையின்படி நடக்கிற பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 15 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 15 வாசிங்க, 4 வசனத்திலிருந்து வாசிங்க.
எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்.
தேவன் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா அவர் சொல்லுகிற வார்த்தைக்கும் கற்பனையும் கவனமாய் கேட்க வேண்டும். இன்னைக்கு ஆசீர்வாதம் விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொன்னாலும் சரி, பொருளாதார ரீதியான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, விளங்குறத. ஆனா தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்க விரும்புவதில்லை.
இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால்
எல்லாவற்றையும் செய்யும்படி நீ கேட்க வேண்டியது அவருடைய சத்தத்தை கேள். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகிவிட்டது, கர்த்தருடைய சத்தத்தை எந்த விதத்துல கேட்டீங்க, எப்ப கேட்டீங்க, அந்த அனுபவம் எப்படிப்பட்டது? நான் நினைக்கிறேன் முதல் முறை அந்த ஜுத் வாலிபர் வீட்டை கூட்டின பொழுது முதல் அனுபவங்களை குறித்து பேசினாங்க. உங்களுக்கு தேவனோடு இருக்கிற அனுபவம் என்ன என்று சொல்லி கேட்டாங்க. அப்பொழுது ஒவ்வொருத்தனும் ஒன்று சொன்னான், தனக்கு இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லிச்சு. அதே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக அன்றைக்கு இருந்தது என்று இவங்களுக்கு இல்லை, இப்படி ஒரு காரியங்கள் இருக்கிறதே. அப்ப நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அந்த அனுபவம் என்ன? இதுவரைக்கும் கிறிஸ்தவர்கள் வசனங்கள் வாசிக்கிற நீங்க, தேவ வசனங்களை கை கொள்றேன் சொல்றீங்க, ஊழியம் செய்யறேன் பாடுறீங்க, துதிக்கிறீங்க, எல்லாம் நல்லது. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்ட அந்த அனுபவம் என்ன சொல்ல முடியாது இல்லையா? திருப்பி தொடர்ந்து வாசிங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரர்கள் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக.
ஆசீர்வாதமாக போகிறது. ஆனாலும் வேதம் என்ன சொல்கிறது? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுத்த தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நாம் இந்த தேசத்தில் இருக்கிறோம். இது நல்ல தேசம் பாருங்க. இந்த தேசம் கெட்ட தேசம் கிடையாது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிற அந்த தேசத்தை பாவத்தினாலும் அநியாயங்களினாலும் குட்டிச்சோக்கு குட்டிச்சோராக மாற்றிக்கொண்டு இருக்கிறபடினாலும் நாம் ஒன்று செய்யலாம். ஆனா இந்த தேசத்தை பொறுத்தவரையிலே தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். மற்ற தேசங்களை விட இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நீ இருக்கிற தேசத்தில் உன்னை தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டியது உனக்கு முக்கியமாமே. ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தாலும் மனுஷன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க முடியும். விளங்குறதா? ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தாலும் மனுஷன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க முடியும். அதனால வேதம் என்ன சொல்லுகிறது? நீ கர்த்தருடைய சத்தத்தை கவனி, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேள், அதன்படி நீ நட. அப்பொழுது நீ இந்த தேசத்தில் எப்படி இருப்பாய்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேவ வார்த்தைகளை கேளுங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தங்கள் பிள்ளைகளை குறித்து கனவு காணுவார்கள். இப்படி என் பிள்ளை இருக்க வேண்டும், என் மகள் இப்படி, என் மகன் இப்படி இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக மாற வேண்டும். பலருக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படி செய்தா பின்னுக்கு பாத்தீங்கன்னா நாம கடன் கொடுக்கிற அளவுக்கு தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பாரே. தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பாரே. ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து உதவுகிற அளவுக்கு தேவன் ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார் என்று சொல்லிச்சுன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததன் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். ஆகையினால வார்த்தை இறுக்கி பிடிங்க, தேவ வசனத்துக்கு பயப்படுங்க, அதன்படி நடக்க துடிங்க. அதன்படி நடக்கிற பொழுது தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் பாருங்க. ஆகையினால தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் பயப்பட வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். எனக்கு இன்னைக்கும் யோசனை, இன்னைக்கு நான் அனைவருக்கு நான் பல தடவை சொல்றேன், கர்த்தர் பல தடவை வந்து பலரோட பேசினார்ன்றாங்க, சொல்றாருன்றாங்க, சபையை திறன்றாங்க, சபையை கட்டன்றாங்க, சபையை பூட்டன்றாங்க என்று பலர் சொல்லிட்டு போறாங்க. நினைச்சு நினைச்சு ஏதோ எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்னோட ஒன்றுமே ஆண்டவர் சொல்றது இல்ல. ஆனா பூட்டன்னு சொல்றது இல்ல, திறன்னு சொல்றது இல்ல, நடன்னு சொல்றது இல்ல, பேசணும் சொல்றது இல்ல. ஆனால் அவன் ஏதோ எல்லாம் சொல்றான். எனக்கும் ஏதாவது சொல்லுமே ஆண்டவரே, நானும் கேட்டு ஏதாவது செய்யறதற்கு. நீ வருகிற பொழுது என் சத்தத்தை கேட்கலன்னு சொல்லி நீ சொல்லிடக்கூடாது இல்லையா? அதே நேரத்திலே நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. இதை குறித்து கர்த்தர் வருகிற நாட்டில் உங்களை நியாயம் கேட்பார். கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி செயல்படுகிற ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, கர்த்தருடைய வருகையிலே பயங்கரமாக பதில் கொடுக்க வேண்டும். ஈஸியான காரியம் கிடையாது இது. ஏதோ இன்னைக்கு சூழ்நிலைக்கும் காலத்துக்கு நேரத்துக்கும் வெளியில கர்த்தர் சொன்னார், நேற்று இரவு சொன்னார், விடிய சொன்னார், அதிகாலையிலே சொன்னார், எனக்கு தான் சொன்னார். பலதை நானும் தான் வைத்திருக்கிறேன். ஆனால் அவைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டியவைகள். கர்த்தர் சொன்னவைகளை சும்மா விட மாட்டார். அவர் உறுதிப்படுத்துவார், அவர் நிரூபிப்பார். காலங்கள் ஓடலாம், காலங்கள் தாமதமாகலாம், அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவைகளை உறுதிப்படுத்துவார். அப்பொழுது எழுந்து நெல் செயல்படு, கர்த்தருன்னை நடத்தி செல்வார். அது எவராலும் மாற்ற முடியாது, எவராலும் மாற்ற முடியாது. ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன்னையும் என்னையும் இதுவரைக்கும் வைத்திருக்கிறதே பெரிய காரியம் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு அநேகருக்கு நாம இருக்கிற நிலைமை புரிந்து கொள்ள தெரியறது இல்லை. உங்களுக்கு நாங்க இன்றைக்கு நீங்க எல்லாம் இருக்கிற அந்த நிலைமை இருக்கு பாருங்க, அதை புரிந்து கொள்ள தெரியறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா உங்களை விட எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, துன்பப்பட்டு இருக்கிறாங்க, துயரப்பட்டு இருக்கிறாங்க, சாப்பிட வழி இல்லாமல், கிறிஸ்தவர்களும் சரி கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களும் சரி, ஆனால் நீயும் நானும் விண்ணகி நல்ல தேசத்தில் இருக்கிறோம். தேவன் இதுவரைக்கும் ஆசீர்வதித்ததே பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய வார்த்தை வருகிற பொழுது அது கஷ்டமோ துன்பமோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அது நாளைக்கு உங்களை நடத்தும். தேவன் சொன்ன வார்த்தைகள் எதுவும் பிசுகுவதில்லை, பிசுங்கி போவதும் கிடையாது. ஆகையினால வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நாகமான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். என்ன நடந்தது? அவன் குணமாக்கப்பட்டு கடந்துச்சுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது அளவில்லாத ஆசீர்வாதம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சமாதானம். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது இந்த தேசத்தில் எங்களை ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆகையினாலே நான் என்ன சொல்லுகிறேன்னு சொல்லிச்சுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கப்பா. இன்னும் இடம் கொடுங்க, இன்னும் இடம் கொடுங்க. நீங்க இடம் கொடுத்துக்கிறது போதாது, இன்னும் இடம் கொடுங்க. இந்த வார்த்தைகளை எடுத்து வாசித்து வைத்து இதை குறித்து ஆராயுங்க, இதை குறித்து நாலு பேரோட பேசுங்க. இந்த இந்த வசனம் என்னோட பேசிச்சுது, இதை குறித்து என்ன சொல்றீங்க, அதுல பக்தி விருத்தி உண்டு பண்ணிட்டு, அதுல வளர்ச்சி உருவாக்கட்டுக்கு, மற்றவர்களோடு பேசுங்க. சிஸ்டர் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, அது எனக்கு ஒரு மாதிரி அந்த இருதயத்திலே தொட்டிருக்கிறது, இதை குறித்து சொல்லுங்க, உறவை சொல்லுங்க, பாஸ்டர் இதை குறித்து எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. இதை விட்டு விட்டு நாம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வேதமே வெளிச்சம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் வாழ்வுக்கு வெளிச்சம்னு சொல்லிச்சுன்னா அது ஒன்றுதான் பாருங்க. அது நம்முடைய இருதயத்தில் எரிகிற பொழுது நம் வாழ்வு அப்படியே காண்பிக்கப்படும். போஸ்டர் நடவடிக்கை நாம் பார்க்கின்ற, நாம் எல்லாம் திறந்த புஸ்தகம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ தேவனை பின்பற்றி வாழுகிற ஒரு மனுஷன் சொல்லி சொன்னா, நீ ஒரு திறந்த புஸ்தகமாக எப்பொழுது இருக்கிறாயோ அதுதான் தேவனுக்கு முன்பாக நீ வாழ்ந்து முடிச்ச மேன்மையான ஒரு வாழ்வு என்பதை மறந்து விடாது. ஹல்லேலூயா. இதோட முடிச்சிடும் இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாம் தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம்.